நான் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணினவரே, 7 பொன் புத்தகங்களின் மத்தியில உலாவுகிற கர்த்தாவே, சபை நடுவிலே எழுந்தருளிக்கிறவரே, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் இரட்சகராகிய ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசுவே, நீரே எங்கள் ஆண்டவர் அப்பா, நீரே எங்கள் இரட்சகர். திராளிலே உம்முடைய சித்தம் எங்கள் மத்தியிலே செய்யப்படுவதா? ஆவியானவரே எங்களுக்கு போதிங்கப்பா, உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை சுத்தமாக்கு, உம்முடைய வசனமே சத்தியம் பெற்றுக் கொடுக்கிறோம். ஆவியானவரே எங்களை ஆண்டு ஆட்கொண்டு நடத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆவே ஆவே ஆ, உட்காரும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இதனாலே நாம் தேவனுடைய செய்திகளை கடந்து போவோம். என்னை கூட திரும்பிக் கொள்ளுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43 அதிகாரம் 11-12 வசனங்களை நாம் வாசி கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43 அதிகாரம் 11-12 வசனங்களை நாம் வாசிக்கிறேன்.
நானே கர்த்தர், என்னை இல்லாமற் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்கப்பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அப்படியே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 வசனத்தை நாம் வாசி கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 வசனத்தை நாம் வாசி கேட்போம்.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார்.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதியாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரிந்தவும் எனக்கு சாட்சிகளாக இருக்கும். ஜீசஸ் கிரைஸ்ட். ஏசாயா 43 அதிகாரத்திலே நாம் வாசித்த வார்த்தைகளின்படி, நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். சோ வி ஆர் த விட்னஸ் ஆஃப் கிரைஸ்ட், நாம் தேவனுடைய சாட்சிகள். இந்த நாளிலே இதை உங்களுடைய இதயத்திலே நான் பதிக்க விரும்புகிறேன். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீவிய சாட்சிகள், வாழுகிற சாட்சிகள், மரித்து போனவர்கள் அல்ல, ஜீவிக்கிற சாட்சிகள். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்பதற்கு நாமே சாட்சி என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கிறிஸ்துவை குறித்த சாட்சி நாம் காத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும். சாட்சியின் ஜீவியம் மிக மிக அவசியம். நாம் ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகலாம், நமக்கு பல திறமைகள் இருக்கலாம், தாளந்துகள் இருக்கலாம், அனுபவங்கள் இருக்கலாம், அபிஷேகம் இருக்கலாம், அழைப்புகள் இருக்கலாம், ஆனால் நாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாக நாம் ஜீவிக்கணும். என வரிசையிலே நான் உணர்வது போல தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே ஆண்டவர் சொல்ல விரும்புகிற வார்த்தை, நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். இன்றைக்கு நாம் வாடுகிற உலகத்தில் தேவ பக்தி அற்று போகிற காலம். ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, விஞ்ஞானமும் அறிவும் பெருகி கொண்டே இருக்கிறது. அறிவும் விஞ்ஞானமும் மனிதனுடைய அறிவு வளர்ச்சி பெருக 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 மனிதன் அறிவையும் விஞ்ஞானத்தையும் சாய்ந்து போகிற காலகட்டம் இது. இப்படிப்பட்ட இந்த அவபக்தியான உலகத்திலே, அஞ்ஞான உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையினால், நான் சொல்றதை தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்க, நம்முடைய கேட்டுக்கொள்ளுங்க, தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்க்கையினாலே நம்முடைய ஜீவியத்தினாலே இயேசுவே ஆண்டவர் என்பதை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வாழ்ந்து காட்டுகிற தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள்தான் ஆண்டவருடைய ஜீவிய சாட்சி. சோ தேவன் நம்மை தெரிந்து கொண்டதன் ஒரு பிரதான நோக்கம், ஆண்டவர் நம்மை அழைத்ததன் நோக்கம், அல்லது கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் இருந்து பிரித்தெடுத்த நோக்கங்களிலே பிரதானமானது நாம் அவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஒன்று மனதில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், சாட்சிகளாக நாம் வாழ வேண்டுமாக இருந்தால் சத்தியம் அவசியம். சத்தியத்தின்படி வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள் தேவாதி தேவனுக்கு சாட்சியாக வாழுவார். தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை, சத்தியத்தை கோட்டை விட்டவர்கள், அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறவர்கள், அதை கை கொள்ளாமல் இருக்கிறவர்கள், நம்முடைய ஆண்டவருக்கு ஜீவிய சாட்சிகளாக நாம் வாழ முடியாது. ஆகவே இன்றைக்கு சபைக்கு நான் கொண்டு வருகிற செய்தி என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவுக்கு ஜீவிக சாட்சிகள் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. நாம் அந்த சாட்சியை இழந்து போனமாக இருந்தால் தேவன் நம்மிலே பிரியமாக இருக்க மாட்டாரு. உப்பு சாரமட்டு போறால் வேறு எதுனாலும் சாரமாக்கப்படும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இந்த உலகத்துக்கு அல்லது இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறோம். உலகத்துக்கு வெளிச்சம், பூமிக்கு உப்பாக இருக்கிறோம். ஆகவே உப்பானது சாரமட்டு போயிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் சாட்சியுள்ள வாழ்வு வாழ வேண்டும். அதற்கு சத்தியம் அவசியம். நாம் சாட்சியாக வாழுகிறோம் என்பதற்கு அடிப்படை தேவனுடைய வசனத்தை நம்முடைய வாழ்விலே அப்பியாசப்படுத்துவது, கை கொள்வது அல்லது கடைபிடிப்பதாகும். ஆகவே அருமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவுக்கு நீங்களும் நான் தான் சாட்சிகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் சில மனிதர்களை குறித்து சாட்சி கொடுத்திருக்கதை பார்க்கிறோம். அதே போல மனிதர்கள், சில தேவ மனிதர்கள் சில தேவ மனிதர்களை குறித்து சொன்ன சாட்சிகளையும் பார்க்கிறோம். சோ நம்மை குறித்து என்ன சாட்சி? பரலோகத்திலே நீ நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தர் கேட்டிருக்கிறார், நம்முடைய ஆண்டவருடைய சபைகள் திறந்திருக்கிறது. இன்றைக்கு தேவன் என்னையும் உங்களையும் குறித்து என்ன சாட்சி சொல்ல முடியும்? நான் ரட்சிக்கப்பட்டு பல வருடம் ஆகிட்டது என்பதை குறித்து சாட்சி சொல்ல போகிறாரா? அல்லது எனக்கு இருக்கிற திறமைகளையும் தாளந்துகளையும் அபிஷேகத்தைகளையும் குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்ல போகிறாரா? நாம் வாழுகிற வாழ்க்கையை குறித்து கர்த்தர் சாட்சி சொல்ல விரும்புகிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் நாம் சில காரியங்களை பார்க்க போறோம். சீக்கிரமாக நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்துக்குள்ளே தேவாதி தேவன் மனிதர்களை குறித்து சொன்ன சாட்சி நம்மை சிந்திக்க வைக்கிறது, சீதுக்கு பார்க்க வைக்கிறது. அப்படியாக நாம் பார்க்கும் பொழுது முதலாவது நாம் பார்க்க விரும்புகிற ஒரு காரியம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி எண்ணாகமம் 12:7 நாம் வாசி கேட்போம். எண்ணாகமம் 12:7 நாம் வாசிக்க கேட்போமே.
என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன்.
என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. அப்படி என்றால் மோசே எப்படிப்பட்டவன்? மோசே குறித்து சொந்த சகோதரிகளாகிய ஆரோனாலும் மிரியாமினாலும் சொல்லப்பட்ட வார்த்தைகளிலே உண்மை இல்லை, அது உண்மைக்கு புறம்பானது. மோசே குறித்து அவர்கள் பேசின வார்த்தைகள் தேவனுக்கு முன்பாக தவறாக இருக்கிறது, பிழையாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் டைரக்டாக வந்து அங்கே பேசும்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது அவர் சொன்னாரு, என் தாசனாகிய மோசேயோ நீங்கள் சொன்னது போல அல்ல, உங்களுடைய வார்த்தையின்படியான ஒரு மனிதனவன் அல்ல. ஏனென்றால் என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருக்கிறார். என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருக்கிறார். வாட் எ பியூட்டிஃபுல் விட்னஸ் ஹஸ் கிவன் பை த லார்ட் அபௌட் மோசே. உண்மையில இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது என் உள்ளம் நெகிழ்கிறது. ஒரு மனிதனை குறித்து தேவன் சாட்சி சொல்கிறாரு. அவனை குறித்து தவறாக பேசின இடத்திலே தேவாதி தேவன் எழுந்தருளி அங்கே சொல்லுகிற வார்த்தை, என் தாசனாகிய மோசேயோ நீங்க பேசினபடியான ஒரு மனிதன் அல்ல, நீங்க பேசினது தவறு, என்னுடைய வீட்டிலே அவன் எங்கும் உண்மையுள்ளவனாக இருக்கிறார். எவ்ரி கார்னர் ஆஃப் த சர்ச் இஸ் சோ ஃபெய்த்ஃபுல். எப்படி எனக்கு இந்த வசனம் ஒரு ஒரு சவாலாக இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளாக அல்லது ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சிகளாக விரும்புகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த வசனம் ஒரு சவால் என்று சொல்லுது. முதலாவதாக நான் குறிப்பிட விரும்புகிறது என்ன பண்றார், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சபையிலே அங்கங்களாக அவயவங்களாக தங்கங்களாக இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் விளங்கிக் கொள்ளுங்க தேவனுடைய வீடாகிய சபையிலே எப்படி நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய உண்மை தத்துவத்தை குறித்து தேவன் நமக்கு என்ன சாட்சி சொல்ல முடியும்? நம்முடைய சொந்த வீட்டு காரியங்களிலே நாம ஜாக்கிரதையாக இருக்கிறோம், தவறில்லை. நம்முடைய சொந்த வீட்டு காரியங்களிலே நாம உண்மையாக இருக்க முயற்சிக்கிறோம், பிழையில்லை. ஆனால் தேவனுடைய வீடாகிய சபையிலே நம்மை வைத்திருக்கிறாரு, நமக்கு ஒரு ஸ்தானத்தை தந்திருக்கிறாரு, நமக்கு ஒரு இடத்தை தந்திருக்கிறாரு, நமக்கு ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறாரு, நமக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கிறாரு. அவைகளிலே தேவனுக்கு முன்பாக நாம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறோம். ஒன்றை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும், நானும் மனதில் வைத்துக் கொள்ளும், என்ன தெரியுமோ, மத்த 25 ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன் உன் எஜமான சந்தோஷத்தில் வந்து பரவே. Keep in your mind deeply what I am saying. A faithful servant. உண்மையுள்ள ஊழியர், உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வீடாகிய சபை. இதிலே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் உண்மை உள்ளவளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது தேவாதி தேவனுடைய சபை, அவருடைய வீடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வீடாகிய சபையில இருந்துதான் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்படுகிறது. We are the ambassador of God. நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற, அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை பரப்புகிற, அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை உபதேசிக்கிற ஸ்தானாதிபதிகளாக நாம் இருக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய வீடாகிய சபையில் இருந்துதான் உலகத்துக்கு தேவனுடைய ராஜ்யம் விஸ்தாரமாகிறது, அல்லது கொண்டு செல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவருடைய சபையிலே, கர்த்தருடைய சபையிலே, கிறிஸ்துடைய சபையிலே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவளாக இருக்கிறோம்? ஆண்டவர் என்னை குறித்து என்ன சாட்சி சொல்லுவார்? God knows everything. ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகளாய் சபையில நான் இருக்கிறேன், நான் இருக்கிற சபைக்கு எந்த அளவுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நான் இருக்கிற சபைக்கு என்னால என்ன நன்மை இருக்கிறது, நான் இருக்கிற சபைக்கு என்ன விதத்தில் நான் உதவியாக இருக்கிறேன். இன்னைக்கு பெரும்பாலும் அதிகமாக ஆட்கள் கேட்கின்ற தெரியுமா, சபை எனக்கு என்ன செய்தது? சரிதான், மறக்க இல்லை. ஆனா நான் சொல்லுவேன், நான் சபைக்கு என்ன செய்தேன், என்னை ரட்சித்து இந்த சபையில் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு, தன்னுடைய பிள்ளையாக தெரிந்தெடுத்து இந்த சபையிலே நாட்டி வைத்திருக்கிறாரு. நானோ தேவனுடைய வீட்டிலே நாட்டப்பட்ட பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன் என்று தாவீது சொன்னார். நாட்டப்பட்ட பச்சையான ஒளிவு மரம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், சபையில இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாட்டப்பட வேண்டும். சபையிலே, ஆண்டவருடைய வீடாகிய சபையிலே அவர்கள் நாட்டப்படவன், ஆழமாக அவர்கள் வேறுவிட்டு சபையிலே நாட்டப்பட்டு சபையில இருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு 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 தேவனுடைய குமார சாயலுக்கு ஒப்பாக மாறுகிறது ஒரு பக்கம், மறுபக்கம் சபையில இருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் நம்மை ரட்சித்து சபையிலே அவர் சேர்த்து வைத்திருக்கிறாரு. நம்ம எங்கேயோ ஒரு அந்தரமான இடத்துல ஆண்டவர் விடவில்லை, அல்லது ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் சொல்லி அவர் கண்சாலையாக இருந்து விடவில்லை. ரட்சிக்கப்பட்டு சபையிலே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை சேர்த்து வைத்திருக்கிறாரு, கூட்டி வைத்திருக்கிறாரு. காரணம் என்னவென்றால், சபையில இருந்து சத்தியத்தை கற்று, தேவட வசனத்தை கற்று நாம் தேவட குமார சாயலுக்கு ஒப்பாக மாறணும். மாறி 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 தேறி, ஒரு கட்டத்திலேயே சொன்னாரு, தேறுகிற எவனும் தன் குருவை போல இருக்கிறார். தேவனுடைய வசனத்தை நான் கேட்டு கேட்டு நான் மாறணும். ஒன்று நாம் விளைக்கணும், நாம் எல்லாரும் மாற வேண்டியவர். நாம் நம்முடைய வாழ்க்கையில மாற வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. நான் திறந்த மனதோடு சொல்லுவேன், கர்த்தருக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில நான் மாற வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. நான் மாறிவிட்டேன், நான் எல்லாம் சரியாகிவிட்டேன், அல்லது நான் பரிபூர்ணம் ஆகிவிட்டேன் என்ற ஒரு நிலைமை, அல்லது அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நம்ம அடுத்து அங்கால வரல, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கமாக இருந்தார், அது தேவனுக்கு முன்பாக நன்மை செம்மையுமாக இருக்கவே இருக்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், நானே தேவன் என்பதற்கு நீங்களே எனக்கு சாட்சி. மோசே குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்கிறாரு. என்ன சாட்சி சொன்னாரு? என்னுடைய வீட்டிலே எங்கும் அவன் உண்மை உள்ள. அப்ப ஒரு காரியம் நமக்கு புரியுது, என்ன தெரியுமா? தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே உண்மையை விரும்புகிறார். நாம் ஆண்டவருக்கு முன்பாக மாய்மானமற்ற ஒரு வாழ்வு வாழவன் எனக்கு சேர்த்துதான். கர்த்தர் அறிவார், கர்த்தர் அறிவார். மாய்மானம் இல்லாத ஒரு வாழ்வு, உள்ளபடி வாழுகிற வாழ்வு. ஒரு பிள்ளை எடுத்துக்கொள்ளுங்க, இயேசு ஒரு கட்டத்தில் சொன்னாரு, மத்திய 18 நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார். ஒரு சிறு பிள்ளை அதுக்கு நடிக்க தெரியாது, இல்லாததை இருக்கிறது போல காட்டிக்கொள்ள, இருக்கிறதே இல்லாதது போலவும் காட்டிக்கொள்ள. நன்றி விளையாட. ஒரு சிறு பிள்ளை எப்படி இருக்குதோ, உள்ள எப்படி இருக்குதோ வெளியில அப்படிதான் அது தண்டத்தில் இல்லாததை இருக்கிறது போல காட்டிக்கொள்ள நடிக்காது, அதே தந்தை இருக்கிறதை இல்லாதது போல காட்டிக்கொள்ள. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சபையிலே உண்மை உள்ளவளாக நாம் இருக்கணும். ஆண்டவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம் தேவனுக்கு முன்பாக சபையிலே வாய்மாலம் அற்றவர்களாக நாம் பாட என்று கத்தர் எதிர்பார்க்கிறேன் நம்புறேன். சபைக்கு தலை தலைவர் ஆண்டவர் இயேசு. சபையானது சரீரத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் சபைக்கு தலை ஆண்டவர் இயேசு. இயக்கமே அங்குதான், தலை அதான் தலைவர் என்று வருது. அங்குதான் இயக்கமே அவர் தான். தன்னுடைய ரத்தத்தினாலே சம்பாதிச்ச சபை மந்தைகள். பட் நீங்கள் ஒவ்வொருவரும், நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட ஜனங்களப்பா. எவ்வளவு பாக்கியம் உள்ள பொன்னினால் அழிந்து போகிற பொன்னினாலும் வழினாலும் அல்ல, வெளியேறப்பட்ட குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குடியாட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் எழுதப்பட்டிருக்க வசனத்தை அறிவிகள் இல்லையா? அது மாத்திரம் இல்ல, கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம் இருக்கு. நான் சில நேரத்தில் யோசிப்பேன், நீங்க அறிந்திருக்கிறீங்களோ அல்லது அறியாமல் இருக்கிறீங்களோ, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிரயத்துக்கு நம்மை கொண்டிருக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார், விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார், தன்னுடைய ரத்தத்தை விலையாக கொடுத்து என்னையும் முன்னையும் வாங்கி இருக்கிறார். ஆகவே கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், இனிமே நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, அவருக்கு சொந்தமானவர்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் ஆண்டவர் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள், நாம் ஆண்டவர் இயேசுடைய பிள்ளைகள், அவருக்கு சொந்தமானவர்கள். ஆகவே நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சியன் சொல்லி ஆண்டவர் சொன்னது போல, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் உண்மை உள்ளவர்களாக வாழ நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை நான் இப்படி சொல்லும் பொழுது நான் உண்மையாக இருக்கிறேன் அப்படி என்று நீங்க சொல்லுவீங்களா இருந்தால் நான் சொல்லுகிற செய்தியை நீங்க விட்டுட்டேன், பார்த்தே விட்டேன். பட் நான் திறந்த மனதோடு சொல்லுவேன், எனக்கு தேவனுடைய வசனம் என்னும் என்னும் தேவை. ஏனென்றால் எந்த அளவுக்கு வசன வெளிச்சம் எனக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் என்னுடைய வாழ்விலே மாற்றங்களும் மனம் திரும்புதலும் உண்டாகும். எந்த அளவுக்கு என் வாழ்வில மாற்றம் மனம் திரும்புதல் உண்டாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் என் வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கும், அல்லது ஆவிக்குரிய முதிர்ச்சி இருக்கும். ஆகவே தேவனுடைய வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லாவிட்டால், அல்லது தேவனுடைய வசனத்தை ஒரு மனுஷன் கேட்க விரும்பாவிட்டால், நான் சொல்லுவேன் அவன் இருந்தபடியே இருப்பான், கத்தர் நம்புகிறார்கள் ஸ்தோத்திரம், ஆனால் வளர்ச்சி இருக்காது. தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்வில நடவாது. ஏனென்றால் நாம் தேவனுடைய வசனத்தை கண்டுகொள்றதில்லை. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அது என்ன பண்றார், ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் தேவனுடைய வசனத்தை அவமதித்தால் அவன் தேவனே அவமதிக்கிறான். ஒரு தேவனுடைய மனுஷன் தேவனுடைய வசனத்தை விட்டு விட்டால் அவன் தேவனையே விட்டு விடுகிறான். ஆகவே நாம் தேவனுடைய வசனத்தை ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஆண்டவுடைய வார்த்தையை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவுடைய வசனத்தை நாம் கவனமாக கேட்கறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரையே சொல்லுவாரு, நீங்கள் கேட்டு உணருங்கள் அப்படின்னு விதைக்கிற உண்மையில சொன்னாரு, நீங்கள் கேட்டு உணருங்கள். இன்னைக்கு தேவனுடைய வசனத்தை நாம கேட்கிறோம், ஆனா கேட்கிற தேவனுடைய வசனத்தை நாம உணர்கிறோமா? உணர்வு கூர்மை மங்கி போயிட்டுதான் நமக்குள்ள தேவ வசனம் செயல்படவே மாட்டேன். ஆகவே நான் சொல்லுவேன், தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நம்முடைய உணர்வை கூர்மையாக வைத்திருக்கணும். அப்பொழுது தேவனுடைய வசனம் நமக்குள்ளே கிரிய செய்யும், மாற்றங்களும் மனம் திரும்புதலும் உண்டாகும், வளர்ச்சியும் முதிர்ச்சியும் ஏற்படும். ஆண்டவருக்கு நாம் சாட்சிகளாக வாழ முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்வு தன்னுடைய பிள்ளைகள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும். அப்படியானால் மாய் மாலங்களை தேவனுடைய பிள்ளைகள் வெறுக்க வேண்டும், அதை விட்டு விலக வேண்டும். உங்களுக்கு நன்றாக தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயரை அதிகமாக கடிந்து கொண்டார். ஏன் கடிந்து கொண்டாரு? மாய்மாலக்காரராகிய பரிசேயரே உங்களுக்கு ஐயோ அப்படி சொல்றாரே இல்லையா, மதிகேடரே குருடரே என்று அழைத்தார். பட் அவர்களுடைய பார்வையிலே அவர்கள் உண்மை உள்ளவர்கள், அவர்களுடைய பார்வையிலே அவர்கள் நீதிமான்கள், அவர்களுடைய பார்வையிலே தே ஆர் ரிலிஜியஸ் லீடர், அவர்களுடைய பார்வையிலே தே ஆர் சூப்பர் ஹோலி. பட் ஆண்டவருடைய பார்வையிலேயோ வித்தியாசம். இந்த நாளில நான் உங்களுக்கு திறந்த இருதயத்தோடு சொல்வேன், எனக்கு சேர்த்து கர்த்தர் அறிவார் நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி சொல்ல முடியும். நான் ரட்சிக்கப்பட்ட இத்தனை ஆண்டுகள் ஆயிட்டது, டோன்ட் ஜட்ஜ் மீ, எந்த ஊழியத்தை வச்சு நீங்க மதிப்பிடாதீங்க, அல்லது நான் எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு நினைச்சு மதிப்பிடாதீங்க. ஆனா நான் எந்த அளவுக்கு ஆண்டவரோடு வாழுகிறேன், எந்த அளவுக்கு ஆண்டவருடைய சுபாவத்தை இந்த வாழ்விலே வெளிப்படுத்துகிறேன், எந்த அளவுக்கு கர்த்தருடைய கற்பனைகளை நான் கவனிக்கிறேன், எந்த அளவுக்கு நான் சாட்சியாக வாழுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ள மாற்றங்கள் ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே நீங்க பாப்பிக்கலா இருந்தால் எங்க இந்த செய்திகளை அதிகமான தேவ ஊழியக்காரர்களுடைய வாழ்ந்து வருகிற வார்த்தை என்ன தெரியுமோ, ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக. இன்றைக்கு நடக்கிற காரியங்களை, உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை வைத்து அதை அவர்கள் கணிக்கிறார், ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா. சரி, ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது இருக்கட்டும், அதைத்தான் நாம விரும்புறோம். மாரநாதா, இயேசு வருகிற ஸ்தோத்திரம். ஆனால் நான் அவர் வரும் பொழுது நாம் ஆயத்தமாக இருக்கணுமே. பட்டிசெய்யும்போது நான் இருந்து யோசிப்பேன், சில நேரத்தில் கோவிச்சு கொள்ளாதே. நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறோம், ஆண்டவர் ஆராதி, அதற்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்க உங்களுக்கு நன்றி சொல்லு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம், தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம், அல்லது தேவனை தேடுகிறோம், இட் இஸ் குட் அண்ட் ஃபைன். ஆனால் மிகுதி ஆறு நாளும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தயவு செய்து உங்களுடைய மனசாட்சி தொட்டு பாருங்க. நான் ஒரு பெரிய செய்தியாளன் இல்லை, பட் என் மனசில் வருகிற பாரங்களை ஓடு நான் கர்த்தருடைய வசனத்தை கலக்கிறேன். கடவுள் அறிவார், கடவுள் அறிவார், தேவன் நம்முடைய மனதை உள்ளங்களை நோக்கங்களையும் அறிவாரே. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆண்டவர் ஆராதிக்கிறோம், பயபக்தியாக கர்த்தரை தொழுதுகிறோம், தேவனை தேடுகிறோம், நல்லது, இது வேணும், சபை கூடிபட்டு விட்டு வரக்கூடாது, இட் இஸ் ட்ரூ அண்ட் ட்ரூத். ஆனா மிகுதி ஆறு நாளும் நாம் எப்படி வாழுகிறோம்? உங்களையும் நீங்க கேட்டு பாருங்க, என்ன கேட்டு பாருங்க, மிகுதி ஆறு நாளும் நான் எதற்கு இந்த வாழ்வில முதலிடம் கொடுக்கிறேன், எதற்கு இந்த வாழ்வில முன்னுரிமை கொடுக்கிறேன், எதை அதிகமாக தேடுகிறேன், எதை அதிகமாக நாடுகிறேன், என் மனதின் விருப்பம் என்ன, என் மனதின் வாஞ்சி என்ன, இவைகளெல்லாம் நம்மையே நாம ஒரு பார்த்து நம்மையே ஒரு கேள்வி கேட்டா நான் யாரு என்பதையும் எங்க நிற்கிறேன் என்பதையும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் என்று சத்தியத்தின்படியே சொல்ல வேண்டியதை நான் உங்களுக்கு சொல்லுறேன். மிகுதி கடவுள் அறிவாரு, கர்த்தர் அறிவார். ஏண்டா சபையில் இருக்கிற ஒருவராவது ஆண்டவர் இயேசுவோட வருகையில மிஸ் ஆகிடக்கூடாது, தவறிடக்கூடாது, தவறிடக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிகுதி ஆறு நாளும் நாம் எப்படி வாழுகிறோம்? நம்முடைய ஆண்டவரை நாம தேடுகிறோமா? நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம தேவனுக்கு உண்மை உள்ளவளாக இருக்கிறோம்? தேவனை தேடுகிற காரியத்திலே நாம் உண்மை உள்ளவளாக இருக்கிறோம்? ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆனால் அவருடைய சத்தியத்துப்படி நாம் வாழுகிறோமா? தீத்து முதலாம் அதிகாரம் 16 வசனம் கடைசி வசனம் படிங்க இருக்க, தீத்து முதலாம் அதிகாரத்திலே 16 வசனம் கடைசி வசனம்
பண்ணிக்கிறேன்.
அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று
அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள்.
அதை அண்டர்லைன் பண்ணுங்க, கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்றார்கள், சொல்கிறார்கள், ஆனால் தங்களுடைய செயல்களினால், தங்களுடைய வாழ்க்கை முறையினால், the method of life, they have denied their God. வாழ்க்கையிலே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க, தேவனை அறிந்திருக்கிறோம் அல்லது தேவனை நம்புகிறோம், ஆனால் வாழ்க்கையினால், நம்முடைய அன்றாட வாழ்க்கையினால், செயல்களினால், செய்கைகளினால், நோக்கங்களினால் நாம் ஆண்டவரை மறுதலிக்கிறோம். இவைகளை நாம் உணராமல் இருந்திருக்க கூடாது. இதுக்காக தான் நான் சொல்றேன், நமக்கு தேவனுடைய வசனம் வேண்டும், ஆண்டவுடைய வசன வெளிச்சம் வேண்டும், அப்பொழுதுதான் எனக்குள்ள மாற்றங்களும் மனம் திரும்புவதற்கு உண்டாகும், வளர்ச்சியும் முதிர்ச்சியும் உண்டாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க, தேவனை அறிந்திருக்கிறோம் என்று நாம் சொல்லிக்கொண்டோம், நம்முடைய செயல்களினாலே அவரை நாம் மறுதளிக்க கூடாது. அப்படி இருப்பமாக தான் நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கும். அதுக்காகத்தான் திரும்ப திரும்ப பருகிற போயின தெரியுமா, நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சி. ஐ ஆம் த விட்னஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாட்சியாக வாழ்ந்து சாட்சி சொல்ல அதுக்கு தான் ஆவியானவர் கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, வெந்த ஹோலி ஸ்பிரிட் கம் அப்பான், ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது பலன் அடைந்து. என்னத்துக்கு பலன், என்னத்துக்கு அந்த டுனாமிஸ் பவர், என்னத்துக்கு ஆவியானவர் நமக்குள்ளே அந்த பலத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதின் பிரதான நோக்கமே கிறிஸ்துவுக்கு சாட்சியாக. நான் சொல்லுவேன், the life is first, the ministry is next. நல்ல மறுதல் வச்சு, வாழ்க்கை முதலாவது, ஊழியம் இரண்டாவது. நாம மாத்திடக்கூடாது. ஊழியத்துக்கு முதலிடம் கொடுத்து வாழ்க்கைக்கு இரண்டாவது இடத்தை கொடுத்துருமாடா, அதுல தேவன் பிரியப்பட மாட்டார், பிரியப்பட மாட்டார். என் வாழ்க்கையினாலே ஆண்டவருக்கு நான் சாட்சியாக வாழணும். என் ஜீவியம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, மற்ற நாட்களில் நான் ஆண்டவரை தேடுவதற்காகவே நான் வாழணும். பின்ன எதற்காக வாழணும், எனக்காக நான் வாழணுமா? இவ்வளவு காலத்துக்கு வாழ போறோம், நாம எனக்காக வாழ்றத, நான் விரும்புறத தின்றது, விரும்புறத சாப்பிடுறது, விரும்புறத போடுறது, விரும்புற இடத்துக்கு போறது, விரும்புறத அனுபவிக்கிறதுக்கு, இதுதான் இதுதான் நமக்காக வாழ. எவ்வளவு காலத்துக்கு அப்படி நாம வாழ போகிறோம்? சரி, அப்படி வாழ்ந்துதான் முடிவு என்ன? திடீர் நாம கண்ணை மூடும் பொழுது, ஆஹா, எனக்காக நான் வாழ்ந்தேன். ஆண்டவரை கதவை தரவங்கப்பா, உள்ளே வாரு. அதான் நான் சொன்னேன், எங்க சொன்ன ஜாபல்ல, கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயா. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1-2 வாசித்தால், கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள், அதை இன்னைக்கு பார்க்கலாம். இன்றைக்கு கொடிய காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது பாருங்க. இந்த பாருங்க, உக்ரைன் என்கின்ற நாடு யுத்தத்தினால சீரழிந்து கொண்டிருக்கிறது, சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிறது. மில்லிய கணக்கான மக்கள் அண்டை நாடுகளுக்கு அகதிகளாக சொந்த நாட்டை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வயதானவர்களும் பெண்களும் சிறு பிள்ளைகளும் மாத்திரம்தான் நாட்டை விட்டு போர்டரை கடக்க முடியும். மற்றபடியான வாலிபர்களும் யுத்தத்துக்கு போக, யுத்தத்தினுக்கு கூட எவரும் போர்டரை கடக்க முடியாது. உள்ள நின்று சண்டை பிடிக்கணும், சாகணும். இதுல என்ன நடக்க போறது? ஏராளமான பெண்கள் விதவைகளாக போறார், ஏராளமான பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் எடுத்து கண்ணீர் வடிக்கிறார். ரஷ்ய பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் ஒரு அறிக்கை சொல்றாரு, We will go to heaven as a martyr என்ற. எனக்கு அதை கேட்டதுல, ஒருவேளை பரலோகத்துக்கு போறதுக்கு பக்க வழியதாவது கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு, எனக்கு தெரியாது. நவீன ஏவுகணைகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது போல பரலோகத்துக்கு போறதுக்கு பக்க வழியது பிடிச்சு வச்சிருக்க, எனக்கு தெரியாது. அருமையான தேவப்பட்ட பிள்ளைகளே, நன்றா பிள்ளைய கொள்ளுங்க. இன்னைக்கு கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள், இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாட்கள் கொடிய நாட்கள், கடைசி நாட்கள். ஆண்டவுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்தில் நாம் அவருடைய வருகையில சபை எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். சபை எடுத்துக் கொள்ளப்படுது, சீக்ரெட் கம்மிங், ரகசிய வருகை. சொல்ல சொல்ல திரும்ப 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 சொல்லுவேன், திரும்ப திரும்ப சொல்லுவேன், ஆண்டவர் இயேசுடைய வருகை சீக்கிரம், சபை எடுத்துக் கொள்ளப்படும். நடக்கிறதெல்லாம் சமலமும் சம்பூர்ணமாக நடந்து, திடீரென பார்த்தா உலகத்தில் ஒரு கூட்ட ஜனத்தை காணவர், பரபரப்பான செய்தி வர்த்தமானங்கள் இனி வரப்போகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய வருகை எந்த நேரத்தில் இருந்தாலும் நாம் ஒருவராது மிஸ் ஆகிடக்கூடாது. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக, ஸ்தோத்திரம். அதற்கு நாம் ஆயத்தப்படலாம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 10:25 அந்த டென் வேஜின் பாரபம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, 10 கன்னிகளுடைய ஓமை. 5 பேர் ஆயத்தமாக இருந்தார்கள், 5 பேர் ஆயத்தம் இல்லாமல். ஆயத்தம் இல்லாமல் இருந்தவர்களை புத்தி இல்லாத கன்னிகள், வருகைக்கு ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறவர்களை ஆண்டவர் புத்தி இல்லாதவர்களுக்கு ஒப்பிடுகிறாரே. யோசிச்சு பாரு, மணவாளன் வருகைக்கு ஆயத்தமாக இருந்தவர்களை புத்தி உள்ளவர்கள் என்று சொல்றார். அப்ப ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தேவாட பார்வையிலே, சபையிலே. ஏனென்றால் அல்ல கபடி, சபைக்குள்ளே பாவி இல்லை, சபைக்கு வெளியிலே பரிசுத்தவானும் இல்லை. நான் சொல்றது கொஞ்சம் யோசி, சபைக்குள்ளே பாவியும் இல்லை, சபைக்கு வெளியில பரிசுத்தவான் இல்லை. ஆண்டவர் வரும் பொழுது பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஏண்டா பரலோகம் பரிசுத்தவான்களுக்கு சொந்தமாக. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அதற்கு ஏற்றபடி நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். காலங்களை பார்த்து, நடக்கிற சம்பவங்களை பார்த்து, தேவனுடைய வசனத்தை கேட்டு 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 நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அவருக்கு சாட்சிகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மைக்கு எதிரான வார்த்தை மாய்மாலம். ஆண்டவர் இயேசு நாலு சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா இருந்தால் மாய்மாலத்தை அதிகமாக கண்டிக்கிறாரு. மற்ற 23 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா இருந்தால் 8 தடவைகள் இயேசு பரிசேரை பார்த்து ஐயோ என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. நான் சொல்ற கணக்கு சரியா இருக்காட்டு வீட்டை செக் பண்ணிப்பார். 23 அதிகாரத்தில் 8 தடவைகள் இயேசு பரிசேரை பார்த்து ஐயோ என்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. கேன் இமேஜின் தட். உங்களை இதை சிந்திக்கக்கூடியதாக இருக்குதா? இயேசு பரிசேரை பார்த்து மதிகேடர் என்றார், குருடரே என்கின்றார், வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகள் என்றார். பட் அவர்கள் சிந்தனையிலே, அவர்கள் நினைவுகளிலே அவர்கள் நீதிமான்கள், அவர்கள் சுப்பகோழி. ஆனால் ஆண்டவரோ அவர்களை பார்த்து வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளே, அதாவது உள்ளொன்று வெளியொன்று, எதற்கு பேர் என்னங்க? மாய்மாலம். என்னால் அதை மறக்க முடியல. சில நேரங்களில் நம்ம உள்ளொன்று வெளியொன்று, நம்முடைய பேச்சுக்கும் நம்முடைய செயலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. மறுபக்கத்தில் நன்மைகளை செய்கிறோம் ஆனால் தவறான நோக்கத்தோடு. டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு போதிக்கிற காட் நோஸ் எவ்ரிதிங். நன்மை செய்யணும், நல்லது செய்யணும், நற்கிரிகளை செய்யணும். ஆண்டவர் நமக்கு போதிச்சிருக்கிறாரு, அது உண்மை. ஆனால் நல்ல நோக்கத்தோடு மற்ற இடத்துல நாம் அன்பு கூறுகிறோம், ஷுட் பி. ஆனால் என்ன நோக்கத்துக்காக நாம் மற்றவங்களிடத்தில் அன்பு கூறுறோம், அல்லது என்ன அடிப்படையில் நாம் மற்ற இடத்துல அன்பு கூறுறோம்? ஒரு வசன பாசி, யோவான் எழுத நிருபம் 2 நிருபத்தில் 1 வசனத்தை படிங்க. யோவான் எழுத நிருபம் 2 நிருபத்தில் 1 வசனத்தில் என்ன சொல்லுது பாரு, படி.
நமக்குள் நிலை நிற்கிறதும் எந்தெந்தைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும்.
1 வசனத்துல எல்லாம் எடுத்துறீங்களா? எல்லாம் எடுத்துறீங்களா? பாருங்க, அதுல ஒரு வசனம் என்ன தெரியுங்க, வாசிச்சிருப்பீங்க. இங்க பாருங்க, அதுல கடைசி பதிவு சொன்னா சத்தியத்தின்படி நேசிக்கிறவளும் அப்படி இருக்கலாம். பாருங்க, சத்தியத்தின்படி நேசிக்கிறவள். அதே போல 3 நிருபத்தில் 1 வசனத்தை படிங்கம்மா. முதலாம் வசனமா,
மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காய்வு.
இங்க பாருங்க, சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காய்வு. இப்ப கொஞ்சம் கவனிங்க, சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காய்வு அப்படி இருக்கலவா? சத்தியத்தின்படி நேசிக்கிற அம்மா. அப்படியானால் யோவான் என்ன அடிப்படையில் அம்மாள் என்கின்ற அந்த பெண் மேலே, அவர் சபை நடத்துற ஒரு பெண், அந்த பெண் மேலே அவர் என்னத்தை ஆதாரமாக வச்சு எழுதுறார் பாருங்க, சத்தியத்தின்படி அன்பு கூறு, சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காய். அப்படியானால் ஒரு காரியம் நமக்கு வெட்ட வெளிச்சம், அது என்ன பண்றார், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சத்தியத்தின்படி ஒருவர் ஒருவர் அன்பாக இருக்க நல்லவளை. இதை நான் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை சுத்தமாக நான் உங்களுக்கு போதிக்கிறேன். தேவனுக்கு முன்பாக எந்த பின்னோக்கமும் இல்லாமல், எந்த பின்னோக்கமும் இல்லாமல், எந்த ஆதாய சிந்தையும் இல்லாமல் ஒருவர் ஒருவர் அன்பாரு. ஆகவேதான் வேத சொல்றது, உங்கள் அன்பு மாயமட்டதாக இருப்பதாக வாசிக்கிறீங்க இல்லையா? அதாவது உங்கள் இன் அதர் வேர்ட், உங்கள் அன்பு உண்மை உள்ளதாக இருப்பதாக. இயேசு அப்படித்தானே அன்பு கொண்டார். தன்னுடைய அப்போஸ்தலர்கள் மேலே முடிவு பர்யந்தம் அவர்கள் மேலே அன்பாக இருந்தார். காட்டி கொடுக்கிறவனையும் அன்பு கொண்டார். சிநேகிதன் என்று அழைத்தார். அதவளை சிநேகிதனே முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்க, காட்டி கொடுக்கிறதுக்கு முத்தம் கொடுக்க வரும்பொழுது இயேசு அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, ஃப்ரெண்டு சிநேகிதனே முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்க. அருமையான தேவன் அதான் சொல்லலையா, முத்தம் அன்பு கிடையாடம். ஆனால் அதையே யூதாசு தவறாக பயன்படுத்திட்டார். சொல்றேன், நல்ல காரியங்களையும் தவறான நோக்கத்துக்காக செய்ய முடியும் இல்லையா? நாம நல்லதை செய்கிறோம், நன்மை செய்கிறோம், பின்னணி என்ன, நோக்கம் என்ன? இதுக்காக நான் சொல்றேன், நாம மாறணும். லெட் அஸ் சேஞ்ச் அவர் மைண்ட் அண்ட் அவர் அட்டிடியூட் ஆஃப் அவர் ஹார்ட். நம்முடைய மனதின் சிந்தனைகளை, நம்முடைய எண்ணங்களை தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய மனுஷீக சிந்தை இருக்குது, நம்முடைய மாம்ச எண்ணம் இருக்குது, அவைகளை தேவனுடைய வசனத்தினாலே மாற்ற வேண்டும். மாற்ற சொல்லுவேன், நாம மாற வேண்டும். உங்க ஜெபத்தில் ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்க, நான் அப்படி ஜெபிக்கிறேன், கர்த்தரை ஜெபிக்கிறதுக்கு மாய்மானம் இல்ல. ஆண்டவரே நான் மாற விரும்புகிறேன், என்னை மாற்றுங்க. நீங்க விரும்புகிற அளவுக்கு என்னை மாற்றுங்க. எனக்கு நல்லா தெரியும், எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாக கடந்து போகிறது. இந்த பூமியில நான் அவரை பிரியப்படுத்தணும், இந்த பூமியில நான் அவர் மகிமைப்படுத்தும். அதற்காகத்தான் எனக்கு இந்த வாழ்வை அவருக்கு தந்திருக்கிறார். என் காலங்களை அவருடைய கருத்தில் இருக்கிற வருஷங்களை அவர் எண்ணுகிறார், என் நாட்களை அவர் எண்ணுகிறார். ஆகவே எனக்கு அளந்து தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் அவரை பிரியப்படுத்தும், அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு இந்த கிருபை தருவார். நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சி. உண்மை அன்பிலே உண்மை, ஒருவர் ஒருவர் அன்பார் என்று புதிய கட்டளை நான் உங்களை கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பா இருந்தார், அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வார். நமக்கு ஒரு பெஞ்ச் ஒன்று தேவை. இப்படி நாம் ஒருவர் ஒருவர் அன்பா இருந்தால், அதனால் நாம் ஆண்டவர் இயேசுடைய சீடர்கள் என்று மற்றவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக உண்மை உத்தமம். ஆதியாகமம் 17 அதிகாரத்தில் 1 வசனத்தில் ஆண்டவர் கிழவனாயிருந்த ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, 99 வயதில் தாத்தா. அவரை பார்த்து ஆண்டவர் சொன்ன பார்த்து என்ன தெரியுமா, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாரு. Walk before me and be blameless. எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இரு. ஏற்கனவே 24 ஆண்டுகள் தேவனோடு நடந்திருக்கிற அந்த பரிசுத்தமான பார்த்து, அந்த விசுவாச வீரனை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன, எனக்கு முன்பாக நடந்து. ஒன்னு நீங்க மனதை பற்றி கொள்ளணும், எனக்கு சேர்த்துதான் இந்த வசனத்தின்படி நாம கற்றுக்கொள்ளபடி ஒரு காரியம் என்ன தெரியுமோ, நாம் எல்லோரும் அறிந்தமோ அறியவில்லையோ, நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நேற்று உபவாசம் கொடுத்து சொல்ல நினைக்கிறேன், ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன். எல் ரோஹி, த லோர்ட் ஹூ சீஸ் மீ. தேவன் நம்மை காண்கிற தேவன். அந்த வசனத்துக்கு சரியான வியாக்கியானம் என்ன தெரியுமா, அந்த வார்த்தைக்குரிய சரியான அர்த்தம் என்ன தெரியுமா, ஆண்டவர் ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் நம்மை காண்கிறவர் என்று அல்ல. ஆண்டவர் தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் இரவும் பகலும் நம்மை பார்த்துட்டே இருக்குது. சத்தியத்தபடியே நான் உங்களுக்கு சொல்கிறேன், தயவு செய்து நான் சொல்றேன் விளைவுகளும். கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது. நீதிமொழி 15 அதிகாரம் 3 வசனத்தில் வாசிக்கிறோம், எவ்விடத்திலும் இருந்து எல்லோரையும் நல்லோரையும் தீயோர், ரட்சிக்கப்பட்டவர்களும் சரி ரட்சிக்கப்படாதவர்களும் சரி, எப்பொழுதும் அவருடைய கண்கள் என்ன, உறங்காத கண்கள், தூங்காத கண்கள். நம்மை காக்கிற இஷ்டவிலை காக்க உறங்குவதும் இல்லை தூங்குவது, உறங்காத கண்கள், மூடாத கண்கள், எப்பொழுதும் பார்த்துட்டே இருக்கு. சத்தியத்தின்படி உங்களை சொல்றேன், எனக்கு சேர்த்துதான். அப்படியானால் ஒரு கொஞ்ச நேரம் நம்மை பார்த்துட்டு அவர் கண்ணை மூடுறதில்லை, அல்லது திரும்பி வேற எங்கேயும் போறதில்லை, நம்மை பார்த்துட்டே இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள், நான் இந்த உலகத்திலிருந்து தெரிந்து கொண்ட பிள்ளைகள், நான் இந்த உலகத்திலிருந்து மீட்டுக் கொண்ட பிள்ளைகள், என்னுடையவர்கள், என்னுடையவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எதை தேடுகிறார்கள், எதை நாடுகிறார்கள், எதை விரும்புகிறார்கள், எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள், எங்க போறார்கள், எதை செய்கிறார்கள், 24 மணி நேரமும் தன்னுடையவர்களை ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். என்ன பார்க்கிற, நானே தேவன் என்பதற்கு நீங்களே எனக்கு சாட்சிய. ஏன்னா சில நேரத்தில் நம்ம உலகத்தோடு ஒத்து போறோம். அதற்கு காரணம், நம்ம சுத்தி சூழ இருக்கிற அவவிசுவாசிகள் அஞ்ஞானிகளோடு நமக்கு இருக்கிற நெருக்கமான தொடர்பு அல்லது ஐக்கியம். ஒருவேளை நான் இவைகள் சொல்றது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் நான் என்ன செய்ய, சத்தியத்தை நாம் பேசலாம். மனுஷங்களின் அடியா நாம் பாதிக்கிறேன். தேவன இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம், கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவே. நாம் ஒளியின் பிள்ளைகள். ஒரு காலத்தில் இருளாக இருந்து தேவனுடைய கிருபையினாலே இன்றைக்கு நாம் ஒளியின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்கிறோம். ஆகவே இருளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நாம், இருளாக இருக்கிறதோடு நாம் ஐக்கியமாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமோ, என்ன நடக்கும் தெரியுமோ, என்ன நடக்கும் தெரியுமோ, ஒன்று இருள் நம்மை மேற்கொள்ள வேண்டும், அல்லது நாம் இருளை மேற்கொள்ள வேண்டும். ரெண்டுதான் ஒன்று சம்பவம் என்று சத்தியத்தின்படி நான் ஒன்று, நீங்கள் அவர்களை ஆதாயப்படுத்தணும், அல்லது அவர்கள் உங்களை ஆக்கிரமிக்கணும். ரெண்டுதான் ஒன்று நடக்க போகுது. இதைத்தான் நாம் பழைய ஏற்பாட்டில் தெளிவாக பார்க்கிறோமே. யோசுவாட காலத்திலே ஆண்டவர் சில ஜாதிகளை அழிக்காமல் விட்டு வச்சிருந்தார். அதுக்கு என்ன பின்னணி என்று பார்த்தா, என்னுடைய ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள் என்னுடைய கற்பனையின்படி வாழ்கிறார்களா என்பதை அதனாலே நான் சோதித்து பார்ப்பேன் என்று சில ஜாதிகளை ஆண்டவர் விட்டு வைத்தார். நடந்தது என்ன, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை சுத்தி இருந்த ஜாதி ஜனங்களை எல்லாம் பார்த்து அவர்கள் தெய்வங்களை கொண்டு வந்து வச்சு கும்பிட்டு அவர்கள் நடக்கணும்படி வாழ்ந்து, நாள் பார்க்கிறவர்களாகவும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களாகவும் சோதனை கேட்கிறவர்களாகவும் அஞ்சனம் பார்க்கிறவர்களாகவும் இருந்தபடியால் ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை என்ன செஞ்சார், ஒப்பு கொடுத்தார். பாபிலோன் ராஜா வந்து அள்ளிட்டு போனார். இது யூதா தென்ராட்சி, பட் வடராட்சியம் இஸ்ரவேல், அது அசீரியம் வந்து அழிட்டு போயிட்டான். அழிட்டு போய் அவர்கள் இருந்த சமாரியாவிலே வேற ஜனங்களை கொண்டு வந்து கொடியேற்றினார். ஆகவேதான் இயேசுவோட காலத்தில் யூதர்கள் சமாரியரை சேர்க்கிறது இல்லை. யோவான் 4 அதிகாரத்தில் இயேசு சமாரியா ஸ்திரியோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் வந்து ஒரு ஸ்திரியோடு, அதுவும் சமாரியா ஸ்திரியோடு பேசிக்கிறது கொண்டிருக்கிறது பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவளே கேட்கிறா, நீ யூதனாக இருக்க என்னிடத்துல தாகத்துக்கு தாகண்டு எப்படி நீ கேட்க முடியும்? இது அவளே கேட்கிறா. ஏன்னா சமாரியாவில் இருந்தவர்களை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்றால் அவர்கள் கலப்பு, என்றால் அசீரிய ராஜா வந்து அப்படியே அவங்களை அள்ளி கொண்டு போய் வேறொரு தேசத்தில் குடியேற்றிட்டு வேற தேசத்தில் இருந்த ஜனங்களை கொண்டு வந்து சமாரியாவில் குடியேற்றினபடியால யூதர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நடந்தது என்ன? சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டார்கள். நான் சொல்வது தயவு செய்துக்காமல் உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேணும். மாய்மாலத்தை ஆண்டவர் வருகிறார், கண்டிக்கிறார். ஆகவே மோசை குறித்து ஆண்டவர் சொன்னாரு, இந்த வீட்டிலே எங்கும் அவன் உண்மையுள்ளவனாக இருக்கிறார். சோ முதலாவது நாம பார்க்க வேண்டிய காரியம், சபையிலே, தேவனுடைய வீடாகிய சபையிலே, உனக்கு ஆண்டவர் தந்திருக்க ஊழியத்துல, உனக்கு ஆண்டவர் தந்த பொறுப்புல, உன்னை ஆண்டவர் வச்சிருக்க ஸ்தானத்துல தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்க. இல்லையோ உன்னை குறித்து நான் கேள்விப்படுகிறது என்ன? உன் கணக்கு ஒப்புவி. எங்கே லூக்கா 16 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார், குரானக்காரோட உபமையில ஆண்டவர் சொன்னாரு, உன்னை குறித்து நான் கேள்விப்படுறது என்ன? உன் கணக்கு ஒப்பு. சொல்றேன் கேளுங்க, நானும் ஒரு ஊழியக்காரன், கடவுட கிருபையால் அவருடைய மகிமைக்கேன். எனத்துலேயும் ஆண்டு ஒரு நாளை கணக்கு கொப்பான்னு எனக்கு நன்றாக அப்படி தெரியும். அதுக்கு தான் நான் பயப்படுகிறேன். எஸ், ஒரு நாளைக்கு கவனி கணக்கு கொடுக்கிற ஒரு நேரம். அப்படிதான் நாம் தேவனுக்கு பயப்படுறவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா? தேவனுடைய வீட்டிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். பிகாஸ் இது தேவனுடைய வீடு, கர்த்தருடைய சபை. இதிலே நான் உண்மை இல்லாவிட்டால், கடவுளுக்கு உண்மை இல்லாதவனா, கத்தருக்கு உண்மை இல்லாதவனா போயிடக்கூடாது. இல்லையா? அப்படி இருப்பேனாக இருந்தால் கடைசி ஃபைனல் வீடு நல்லது, உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்கா அவருடைய எஜமான சந்தோஷத்தில் பிரதிசிய வார்த்தையின் எங்கே கேட்க போறோம், எப்படி கேட்க போறோம்? நம்முடைய வாழ்வில் இருக்க கோணைகளை நேராக்கும், தவறான சிந்தனைகளை சரிப்படுத்தும். கத்தோட சபையில உண்மையா இருப்போம், நம்முடைய ஊழியத்தில் உண்மையா இருப்போம், நம்ம வச்சிருக்க ஸ்தானத்தில் உண்மையா இருப்போம், நம்ம கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்புல உண்மையா இருப்போம். மனுஷர்களுக்காக அல்ல, தேவனுக்காக. உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு அழைத்தபடியா? அப்போ சொல்ற இல்லையா, உண்மை உள்ளவன் எண்ணி, திறமை உள்ளவன் எண்ணி உங்களையும் என்னையும் ஊழியத்துக்கு அழைக்கவில்லை. அல்லது நான் ஏதோ நல்லவன் என்றும் நீங்களும் நானும் பரிசுத்தமான என்றும் எண்ணி ஆண்டவர் அழைக்கவில்லை. உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு என்னையும் உன்னையும் அழைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கைக்கு நாம் பாத்திரவாதிகளாக இருக்கலாம். நம்முடைய ஆண்டவருடைய மலர்ந்த முகத்தை பார்க்கணும். நாம் அவரை தரிசிக்கிற நாளிலே, சந்திப்பின் நாள் என்று வேதம் சொல்லுகிறதே, அதே ஆகவே ஆண்டவர் இயேசுவை சந்திக்கிற அந்த நாளிலே அவருடைய மலர்ந்த முகத்தை நாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கோணைகளை சரிப்படுத்தி நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சி. பரிசுத்த ஆவியுடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலமடைந்து யூதியாவிலும் சமரியாவிலும் சாட்சி, உலகத்தின் கடைசி வரையும் சாட்சி. எருசலேம் சாட்சி எங்கிருந்து தொடங்குது பாருங்க, அந்த 1:8 பரிசுத்தாவிலிருந்து வரும் பொழுது நீங்க பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியும் கடைசி வரும். எருசலேம் எதை குறிக்குது? சபையை குறிக்குது. அப்ப சாட்சி முதல்ல எங்க ஆரம்பமாகணும்? சபை. இப்ப தேவன் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்லுவார்? சபை கூடி வருதுல எந்த அளவுக்கு நாம் உண்மையா இருக்கணும். ஆண்டவருக்கு சோதரம், உபவாச கூட்டங்களிலே இப்பொழுது அதிகமான பேர் நீங்கள் வந்து பங்கு பெறுறது, இது ஒரு தேவனுடைய செயல். அதுக்காக ஆண்டவர் நான் சோதரம் பண்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கீப் இட் ஆன். தொடர்ந்து ஆண்டவருடைய உபவாச கூட்டங்களில் கஷ்டம், சில நேரத்தில் நாம கஷ்டப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா என்னங்க? கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோமே, கஷ்டப்பட்டு பாடுபட்டு வேலை செய்து சேர்க்கிறோமே. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கு மாத்திரம் நாம கஷ்டப்பட்டால் என்ன? அதனால நஷ்டம் இல்லையே? கஷ்டம் இருந்தாலே நஷ்டம் இல்லையே? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வீடாகிய சபையிலே உண்மை உள்ளவர்கள். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவர். என் வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளார். அற்புதமான ஒரு சாட்சி. தேவனே அவனை குறித்து சாட்சி. சபையிலே தேவனுடைய வீட்டிலே தயவு செய்து தேவனுக்கு முன்பாக உண்மை உலக மாய்மாலங்களை தவித்துக் கொள்ளும். தவறான நோக்கங்கள், தவறான சிந்தனைகளை தயவு செய்து மனந்திரும். கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று இன்னொரு வேதவசன ரீதி மொழி நான் வாசி போவேன். தேரம் பொறுபடியால் இன்னொரு சில காரியங்களை சுருக்கமாக நம்ம பார்த்து முடிக்க விரும்புகிறேன். என்னுடைய கூட சீக்கிரமாக வாருங்க. ஆதியாகமம் 18 வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மிக அருமையான ஒரு வசனம். ஆதியாகமம் 18 19 வசனத்தை சீக்கிரம் படிங்கம்மா. ஆதியாகமம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 18 வசனம்.
கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார்.
இங்க பாருங்க, ஆபிரகாம குறித்து தேவன் கொடுத்த சாட்சி, முதல் மோசே குறித்து ஆண்டவர் சொன்ன சாட்சி பார்த்தோம். எனக்கு பிடிக்குது, நல்ல ரொம்ப பிடிக்கும் இந்த வசனம். அதுல என்ன சொல்லியிருக்கோன்னு கொஞ்சம் பாருங்க, என்ன சொல்றாரு ஆண்டவர். ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படி நன்றி கவனிக்க, அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கு, தன் சந்ததிக்கு, தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீங்க கர்த்தரின் வழியை காத்து நடவுங்கள் என்று ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்ல, தன் பின் சந்ததிக்கும் கட்டளை இடுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தேவன் ஆபிரகாமை குறித்து ஒரு சாட்சி சொல்றார் பாருங்க. அதாவது இன்னும் நடக்க இல்ல, ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கும் பொழுதே இந்த வார்த்தைகள் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்குமாக இருந்தால் ஆபிரகாம் தனக்கு பிறக்க போகிற பிள்ளைகளை குறித்து என்ன சிந்தையாக இருந்திருக்கிறான், என்ன நோக்கமாக இருந்திருக்கிறான் என்பதை தேவனுடைய வசனம் விட்டு வெளிச்சமாக நமக்கு வெளிப்படுத்துறது இல்லையா? இது படிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆபிரகாம் குறித்து ஆண்டவர் சொன்னார், தன் பிள்ளைகளுக்கும் தன் சந்ததிக்கும் தேவனுடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று அவன் கட்டளையிடுவான். தன் சந்ததி தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வழிகளை காத்து நடக்க வேண்டும் என்று கட்டளையிடுவார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று தேவ ஆபிரகாம் கொடுத்து சாட்சி சொல்றார். அப்படியானால் ஆபிரகாமுடைய இருதயத்திலே தனக்கு பிறக்க போகிற சந்ததியை எப்படி வளர்க்க வேண்டும், தனக்கு பிறக்க போகிற சந்ததி எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும், தேவனுடைய வசனங்களையும் தேவனுடைய வழிகளையும் காத்து நடக்க வேண்டும், அவர்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்கின்ற அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், அப்படிப்பட்ட ஒரு வாரம், அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் அந்த தகப்பனுக்குள்ளே இருந்தபடியால் அந்த இருதயத்தை பார்த்த ஆண்டவர், ஆபிரகாமுடைய இருதயத்தை பார்த்த ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து விட்டு வெளிச்சமாக ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. ஒரு தகப்பனாக இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது எனக்கு சவாலாக இருக்கிறது. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஒவ்வொரு தகப்பன் பார், இட் இஸ் அப் டு யூ, பட் ஐ நோ வாட் ஐ பிரீச். காட் நோஸ் எவ்ரிதிங். ஒவ்வொரு தகப்பன்மாரும் தன் பிள்ளைகளை குறித்து, தங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன நினைவோடு இருக்கிறார்கள், தங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறார்கள். முதலே பிள்ளைக்கு மாத்திரம் இல்ல, தன் சந்ததிக்கும் கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள் கட்டளையிடுவார் என்று அவன் சொல்லுவான். எனக்கு தெரியும், அவனோட மனதில் அதான் இருக்குது. தன் சந்ததி எப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணம், என்ன எண்ணம் அவனுக்குள்ளே, தன் பிள்ளைகளை குறித்து என்ன எண்ணம் அவன் வச்சிருக்கிறான் என்பதை தேவன் ஆபிரகாமுடைய இருதயத்தை பார்த்தான். ஆகவே சாட்சி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை போல தகப்பன்மார் நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம என்ன நினைவு வைத்திருக்கோம். ஏன்னா மனதின் நினைவுகளை மற்றவர்கள் அறிய மாட்டார், சாத்தானும் அறிய மாட்டார், ஒன்லி தேவன் மாத்திரம்தான். 38 சங்கீதம் 1 வசனம் நம்புறேன். என்ன சொல்லப்படுறது? தேவரே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்க, என் உட்காருதலை, என் எழுந்திருக்குதலை அறிவு, என் நினைவுகளை தூரத்திலிருந்தே அறிகிறேன். இந்த அறிவு எனக்கு எட்டாத ஆச்சரியமாக இருக்கு. தாவீது சொல்றேன், இந்த அறிவு தூரத்திலிருந்தே என்னை அறிகிறேன், என் நினைவுகளை அறிகிறேன், என் உட்கார்ந்தனையும் என் எழுந்திருக்கிறதே அறிகிறேன். இந்த அறிவு எனக்கு எட்டாத ஆச்சரியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நன்றாய் கவனி, நன்றாய் கவனி. நம்ம பிள்ளைகளை குறித்து, நம்முடைய சந்ததியை குறித்து, ஹலோ, நம்ம சந்ததியை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் நம்முடைய மனதில் என்ன எண்ணம் வைத்திருக்கிறோம். தகப்பன் மாத்திரம் இல்லை, தாய்மாரும் இதற்கு பொறுப்பு. இப்படிப்பட்ட இந்த வேத வார்த்தைகளை உங்களுக்குள்ளே நான் விதைக்க விரும்புகிறேன். நம்முடைய இருதயங்களிலே இரும்பெழுத்து ஆணிகளால் தேவனுடைய வசனங்கள் எழுதப்படட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், படிக்கணும், நல்ல ஒரு உத்தியோகத்தில் வரணும், அது அப்படி நினைக்கணும், தப்பில்லை தப்பில்லை, ஆண்டவர் அதுக்கு எதிரியும் இல்லை. ஆனால் அவைகளை நாம் முன்னுக்கு வச்சிடக்கூடாது. அவைகளை நாம் முன்னுக்கு வச்சு பிள்ளைகளை அடி அடி படின்னு சொல்ல, ஓடு ஸ்கூலுக்கு ஓடு, அடிகாரம் ஓடுமன் ஓடு, என் கண்ணெல்லாம் அண்டை வீட்டு பெண்கள் ஓடு ஓடு, நேரம் போகுது ஓடு கதியா ஸ்கூலுக்கு, ஓடு பிள்ளைகளை படிப்பிக்கணும். அதுக்கும் ஒரு பொறுப்பு, தாய் தகப்பன் பிள்ளைகளை கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் நேரத்துக்கு வாராங்களா, எங்க போறாங்க, எங்க வாராங்க, யாரோட சேர்றாங்க, இதுகளெல்லாம் பெற்றோராக நாம் கவனிக்க வேண்டியது, கண்டுகொள்ள. நான் உலகத்துக்கு சொல்லல, உள்ள இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன். அதனால நம்முடைய பொறுப்புல நம்ம தவறிடக்கூடாது. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பக்தி அவபக்தி நிறைந்த இந்த உலகத்தில் நம்முடைய சந்ததி, நம்முடைய சந்ததி, நம்முடைய ஜெனரேஷன் பக்தி உள்ள சந்ததியாய் பரிசுத்த கூட்டமாக வளர வேண்டும். வாழ அதற்கு நீங்களும் நானும் பொறுப்பு. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். நம்முடைய பிள்ளைகளை கத்தருக்குள்ளே வளர்த்திருக்கிற ஒரு மாபெரும் பொறுப்பு தேவனும் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறாரு. ஆகவே அந்த நாள் தொட்டு இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ குடும்ப காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். தேவனுக்கு முன்பாக சொல்றேன், இங்கு பார்த்திருப்பில் வேறு நாடுகள். அன்பான தேவன பிள்ளைகளை நன்றாக கவனிச்சுக்கிறேன். நம்முடைய பொறுப்பற்ற தன்மைகளால் நம்முடைய பிள்ளைகள் தவறிடக்கூடாது. ஏனென்றால் பிள்ளைகள் கத்தரால் வருகிற சுதந்திரம், படித்த மீனிங் பை த ஆசீர்வாதம், நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம், அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்குது. அந்த பொறுப்பு நம்மிடத்தில் இருக்குது. அருமையான ஒரு வசனம் இல்லையா, பிள்ளையே பிறக்க இல்லை அனு சொன்னார். ஆபிரகா தன் பிள்ளைகளுக்கு மாத்திரமில்லை, தன் சந்ததிக்கு தேவனுடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளிடுவான் என்பது நான் அறிந்திருக்கேன். தேவன் சொல்றேன். ஆகவே ஒரு தகப்பன் அல்லது ஒரு தாய் தன் பிள்ளைகளை குறித்து என்ன நோக்கத்தோடு இருக்கிறார்கள், என்ன நோக்கத்தோடு வாழுகிறார்கள். ஒருவேளை நமக்குள்ள தவறான நோக்கங்கள் இருக்குமாக இருந்தால், இட் சேஞ்ச் பை த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வசனத்தினால் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம், அவசியம். என் நாடுகளின் சத்தத்துக்கு செவிகொடு, தேவனால் பிறந்த தேவனுடைய வசனத்துக்கு செவிகொடு. நீங்கள் தேவனால் உண்டாகாதபடியால் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்காமல் இருக்கேன். டைரக்டாக ஆண்டவரே சொன்னார் எட்டாம் அதிகாரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக கவனி, இவர்களை நாம் சிந்திக்கணும். ஸோ ஆபிரகாம் குறித்து, ஆபிரகாமுடைய தன் பிள்ளைகளை குறித்து சொன்ன சாட்சி நோப்பா, இன்னும் பல காரியம் இருக்கும், ஒன்று ஒன்று பா சீக்கிரம் முடிஞ்சு நான் முடிக்க போகிறோம். என்னென்றால் இப்போ தேவனுடைய மனுஷர்கள், தேவனுடைய மனுஷர்களை குறித்து சொன்ன சாட்சியும் இருக்குது. அது ஸோ பியூட்டிஃபுல். அதில் இருந்து அதை ஒன்று ஒன்று மாத்திரம் பார்த்து நான் முடிக்கும் நேரம் போயிட்டது. என்னை கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எண்ணாகமும் 16:15 சீக்கிரம் வாசிங்கம்மா. எண்ணாகமும் 16:15 மோசே குறித்து சொல்லப்பட்ட சாட்சி. எண்ணாகமும் 16:15 படி.
அப்பொழுது மோசேக்கு கடும் கோபம் உண்டது. அவன் கர்த்தரை நோக்கி, அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகாரியா திருப்பீராக, நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதியை முதலாய் எடுத்துக் கொள்ளவில்லை, அவர்களில் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பு செய்யவும் இல்லை என்றான்.
நன்றி கவனிங்க, அந்த வசனத்தில் பாருங்க, நன்றாக கவனிக்க. நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதை முதலாவது எடுத்துக்கொள்ளவில்லை, அவர்களில் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பு செய்யவும் இல்லை என்று யாருக்கு சொல்லியிருக்கான் தெரியுமோ? ஹலோ, ஒரு மனுஷனுக்கு சொல்லியிருந்தா ஒருவேளை அவன் சொல்ற சொல்லி சொன்ன வார்த்தையில உண்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு இடம் இருக்குன்னு ஒருவேளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இந்த வார்த்தை யாருக்கு சொல்லியிருக்கா தெரியுமா? ஆண்டவருக்கு சொல்லியிருக்கேன், தேவாதி தேவனுக்கு. அவங்கிடத்துல ஒரு கழுதை கூட நான் எடுக்கல. அவங்க ஒருத்தருக்கு நான் ஒரு பொல்லா, இவன் தான் என் தேவ மனுஷன் பாரு, இவன் தான் தேவ மனுஷன், இப்படிப்பட்டவன் தான் தேவனுடைய மனுஷன். அடுத்தவன் ஒரு கழுதை கூட எடுக்கக்கூடாது. அடுத்தவன் பொருள் பொண்ணில ஒரு ஒரு பிரியம் இருக்கக்கூடாது. மற்றவங்களை சுரண்டுகிற நோக்கம் இருக்கக்கூடாது.
மற்றவிடத்தில் ஏதாவது எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அது உலகத்தை கூடிய அஞ்ஞானி கூடிய நோக்கம் விருப்பம் அதுதான் அதுதான் அதுதான். அப்படிப்பட்ட பொருட்கள் அப்படிப்பட்ட சேர்த்து வைக்க சொத்துகள் நிலைத்திருக்காது. அது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இருக்காது என்று உண்மைப்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீதியின்படி வருகிற சுதந்திரங்கள், நீதியின்படி வருகிற ஆசீர்வாதங்கள் தான் பிள்ளைகளுக்கு சுதந்திரம். அநியாயமாக வருகிற சேர்க்கிற சுரண்டி எடுக்கிற காரியங்கள் தேவனுக்கு முன்பாக நன்மையாக இருக்காது, பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது என்று உண்மையப்படி நான் சுரண்டக்கூடாது. தவறான விதத்திலே இதை நாம் எடுக்கக்கூடாது. மற்ற விடத்தில் இருந்து இச்சித்து எடுக்கக்கூடாது. அதான் ஆகாதவனாய் போய்விட்ட ஆகானிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட காரியம். எரிகோவிலே சாபத்தீடானவர்களே இச்சித்து எடுத்துக்கொண்டார். அன்பான தேவோட பிள்ளைகளே, மோசே ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, அவங்கிட்ட கழுவியில கூட ஒன்றை கூட நான் எடுக்கல. இத்தனை வருஷம் ஊழியம் செய்யறேன் அப்படி நான் ஒவ்வொருத்தரும் சொல்ல, அந்த அளவுக்கு நம்ம மனசாட்சி சுத்தமா இருக்க, கரைபடியாத கரைகள், கள்ளமில்லாத வாழ்க்கை, தட்டு சீம் போட்டது. இந்த நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு கடவுள் அறிவார். நம்ம சபையில இல்லாத மறுசபைகளில் இருக்கிற ஊழியங்களில் சபைகளில் ஈவன் மேய்ப்பர்கள் போதைகள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது மன வேதனைப்பட கடவுளுக்கு உண்மையாண்டு சொல்ற மந்திகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டியது. உலக பொருட்களை இச்சித்து இழிவான ஆதாயங்களை இச்சித்து மந்திகளுக்கு எண்ணத்தை போதிக்கிறார்கள், மந்திகளுக்கு எண்ணத்தை காட்டி கொடுக்கிறார்கள். அதை எதிர்ப்பாக விட்டு ஒரு உலக வேலைக்கு போகலாம், உழைச்சி பிழைச்சி வாழலாம். அப்படி ஒன்று சாமுவேல் சீக்கிரம் படிக்கமா, ஒன்று சாமுவேல் 12:3-4 சீக்கிரம் படிக்கமா, ஒன்று சாமுவேல் 12:3-4
இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கம் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கன்சாடையா இருந்தேன் சொல்லுங்கள், அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றார். அதற்கு அவர்கள்
சொல்றாரு, அதை விட்டு அப்போஸ்தலர் 20 வாசி, அப்போஸ்தலர் 20:33 சீக்கிரம் படிக்கப்பா, அப்போஸ்தலர் 20:33
ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான்
ஒருவனுடைய வெள்ளியாவது பொன்னையாவது வஸ்திரத்தையாவது நான் இச்சிக்கவில்லை, எடுத்துக்கொள்ளவில்லை. இப்ப கிரேட் மேன் ஆஃப் காட், உயர்ந்த மனிதனுக்குள்ள இருக்கிற உயர்ந்த சிந்தையர், ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இடிக்கல. இதுதான் சாட்சி, இதாங்க உண்மை உள்ள ஊழியக்காரன். இவர்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சி உள்ள ஊழியக்காரர்கள். ஒருவருடைய பொன்னையாவது வெள்ளியாவது பத்திரத்தையாவது நான் இச்சிக்கிறேன். பண்டிச்சுகளுக்கு நான் இப்படி சொல்றதுக்காக கடவுள் முன்பாக அதை சொல்ல விரும்புகிறேன். நானும் சரி, என்னை உட ஊழியக்காரனும் சரி, கடவுள் முன்னாடி சொல்றேன், சபையிலிருந்து எந்த ஒரு பணத்தையும் எந்த ஒரு காரணத்தை இதுவரை நான் எடுத்ததும் இல்லை, இச்சிக்கிறேன். கடவுள் முன்னாடி சொல்றேன், இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறோம், ஆனால் இன்று வரைக்கும் சபையிலிருந்த எந்த ஒரு பணத்தை நாங்கள் கையாண்டது எடுத்தது கிடையாது. கடவுளுக்கு பின்னாசி இனிமேலும் அப்படி கையாள போறது இல்லை. உங்கள் யாருடைய பொன்னையாவது பொருளையாவது நாங்கள் இச்சித்திருந்தால் வந்தவங்களுக்கு சொல்லுங்க நேரம், அல்லது உங்களிடத்தில் ஏதாவது நாங்கள் இச்சித்து எடுத்துக்கொண்டு தச்சுன்னா கம்மிட்டு நேரம் வந்து சொல்லுங்க. அருமையான தேவோட பிள்ளைகளே, நல்ல விளைய கொள்ளுங்க, நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சி. தமிழத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அவருக்கு சாட்சியதான். பரிசுத்தாவிகளை முடிக்க இருக்கிற நேரம் முடிக்க, பரிசுத்தாவிகளிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலமுடை எருசலேமிலும் யூதியாவிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சியில. இந்த ஆண்டவர் நமக்கு சொல்ற காரியம் என்ன, எனக்கு சாட்சியில. அப்படிப்பட்ட ஒன்று தேவ கரம் இருக்கு. ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வுள்ள தேவனுடைய கரம் இருக்கு, தேவனுடைய கிருபை இருக்கு. நல்லது பெரிய ஊழியக்காரனே, வல்லம்பள்ள ஊழியக்காரனே, உன் எஜமான சந்தோஷத்தில் பிரவேசி அப்படி எது சொன்னதா இல்லை, நல்லது உண்மையும் ஒற்றாமல்
தெரிவிப்பாங்க.